அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது பறிமுதல் செய்யப்பட்ட 570 கோடி ரூபாய் கரன்சி தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐ அமைப்பு மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்து.
உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது. அந்த சிபிஐ விசாரணைக்கு வங்கியும் வங்கி அதிகாரிகளும் தமிழக அரசும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்.
இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக இந்திரஜித் குமாரசாமி நியமிக்கப்பட்டுள்ளதற்கு கூட்டு எதிர்க்கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறித்த செய்தி.
மற்றும் விஷ்ணுபிரியா.
ஸ்பெயினில் உள்ள 7 முன்னிலை கால்பந்து கிளப்புகள் மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர் அரசின் உதவி அல்லது ஆதரவை திரும்ப செலுத்த வேண்டும் என ஆணையிடப்பட்டுள்ளன. வரி மற்றும் சொத்துக்களில் சலுகை கடன்கள் மற்றும் உடன்பாடுகளால் அரசிடமிருந்து உதவிகளை பெற்று பயனடைந்துள்ளதன் மூலம் அவை ஐரோப்பிய சட்டங்களை மீறியுள்ளதாக ஐரோப்பிய ஆணையம் முடிவு செய்துள்ளது. ஸ்பெயினின் தலைநகரில் சொத்து விவகாரம் தொடர்பான ஒரு வழக்கில் உலகிலேயே மிக பணக்கார கிளப்பான ரியல் மாட்ரிட் 20 மில்லியன் அமெரிக்க டாலர் திரும்ப செலுத்த வேண்டுமென ஆணையிடப்பட்டது. வரி செலுத்துவோரின் பணத்தை தங்களுக்கு நிதி ஆதரவு அளிப்பதற்கு இந்த அணிகள் அநியாயமாக பயன்படுத்தியுள்ளன என்று ஐரோப்பிய போட்டி ஆணையாளர் மார்கரெட்டே வெஸ்டாகர் தெரிவித்திருக்கிறார்.
பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று கால் நூற்றாண்டாக பரப்புரை மேற்கொண்டு வந்த கட்சியின் தலைவர் பதவி விலகியுள்ளார். தன்னுடைய பங்கை ஆற்றியுள்ளதாக கூறியுள்ள ஐக்கிய ராஜ்ய சுதந்திர கட்சியின் தலைவர் நைஜல் ஃபராஜ் கடந்த மாதம் நடைபெற்ற மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் அவருடைய பக்கம் வெற்றி பெற்ற பின்னர் தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார்.
வங்கதேச தலைநகர் டாக்காவில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பால் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிர் பிழைத்தவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாக்குதல்தாரிகளில் ஒருவர் வங்கதேசத்தின் ஆளும் கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதியின் மகனாவார். அவனின் தந்தை இமதியாஸ் கான் பிபிசியிடம் பேசுகையில் தனது மகன் கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து காணாமல் போய்விட்டதாக தெரிவித்துள்ளார். அந்த அமைப்பின் கொடியின் முன்னே நிற்கும் அவனது புகைப்படத்தை முகநூலில் வெளியிட்டதற்கு பிறகுதான் அவனின் தலை எழுத்து அவருக்கு தெரிய வந்ததாகவும் தெரிவித்துள்ளார்.
இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகு உகாண்டாவிற்கான தனது பயணத்தை என்டபி விமான நிலையத்திலிருந்து தொடங்கியுள்ளார். அங்கிருந்து பேசிய அவர் தீமைக்கு எதிராக நன்மை வெல்லும் என தெரிவித்தார். என்டபி தாக்குதல் நடந்து 40 ஆண்டுகள் ஆகியதை அனுசரிக்கும் வகையில் அவரது இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. கடத்தலுக்கு உள்ளாகி உகாண்டாவில் உள்ள என்டபி விமான நிலையத்தில் கட்டாயமாக தரையிறக்கப்பட்ட விமானத்தில் இருந்த பயணிகளை விடுவிக்க இஸ்ரேலிய கமாண்டோ நடவடிக்கைகள் நடத்தப்பட்டு பிணை கைதிகளாக இருந்த 100 பயணிகளை இஸ்ரேலிய கமாண்டோ படையினர் விடுவித்ததை தொடர்ந்து அவர்கள் ஜூலை 4, 1976 இஸ்ரேலுக்கு திரும்பினர்.
பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற முடிவின் விளைவுகள் அயர்லாந்து பிரதமர் மற்றும் வடக்கு அயர்லாந்தின் தலைவர்களுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளில் பெரிதாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. டப்ளினில் நடைபெற்ற வட அயர்லாந்து மற்றும் அயர்லாந்து அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பிறகு அயர்லாந்தின் பிரதமர் என்டா கென்னடி இதுகுறித்து ஒரு 10 அம்ச திட்டம் ஒன்றுக்கு தாங்கள் உடன்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். சென்னை மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைதாகியுள்ள ராம்குமாருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
சுவாதி கொலை வழக்கில் கைதாகியுள்ள ராம்குமாருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராம்குமாரை தமிழக காவல்துறையினர் இன்று சென்னைக்கு அழைத்து வந்தனர். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராம்குமாரை அந்த வளாகத்திலேயே சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கோபிநாத் முன்பாக ஆஜர்படுத்தினர். அதன் பின்னர் ராம்குமாருக்கு வரும் 18ஆம் தேதி வரை, அதாவது 15 நாள் நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி கோபிநாத் உத்தரவிட்டார். அதுவரையிலும் ராயப்பேட்டை மருத்துவமனையிலேயே காவல்துறையினரின் காவலுடன் ராம்குமாருக்கு தகுந்த சிகிச்சை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ராயப்பேட்டை மருத்துவமனை டீன் நாராயணபாபு இன்று செய்தியாளர்களிடம் பேசிய போது,
பேஷண்ட்டு ராம்குமார் சேபிளாக இருக்கார், காயம் நன்றாக இருக்கிறது. கான்ஷியஸ் சுயநினைவோடு இருக்கார். இப்போ வந்து நல்லா பேசுகிறாப்புல, சுயநினைவோடு இருக்காப்புல. அந்த காயம் வந்து எந்த ரத்த கசிவு எதுவும் கிடையாது, சுத்தமாக இருக்குது, ஆறிக்கொண்டு வருது. சூச்சர்ஸ் யூஸ்வலாக வந்து இட் வில் டேக், இப்போ மெடிக்கல் டீம் இருக்காங்க, அவங்க வந்து டிசைட் பண்ணி, நம்ம இஎன்டி டாக்டர், சர்ஜரி டாக்டர், சர்ஜரி ப்ரொஃபஸர், இஎன்டி ப்ரொஃபஸர், மெடிசன் ப்ரொஃபஸர், இவங்களோட வந்து குழு தலைவர் வந்து இருக்காரு. ஸோ இந்த டீம் வந்து அப்போ ஃப்ரீக்வெண்ட்டில் பேஷண்ட்டை செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்க
என்றார் ராயப்பேட்டை மருத்துவமனை டீன் நாராயணபாபு. கடந்த 1ஆம் தேதி இரவு திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ள டி மீனாட்சிபுரம் பகுதியில் இருந்த ராம்குமாரை தமிழக காவல்துறையினர் கைது செய்தனர். கைது நடவடிக்கையின் போது ராம்குமார் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்தில் தானாக தனது கழுத்தை அறுத்து கொள்ள முயற்சித்ததாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமுற்றிருந்த ராம்குமாருக்கு உடனடியாக அருகிலிருந்த தனியார் மருத்துவமனையில் முதலுதவி அளிக்க ஏற்பாடு செய்த காவல்துறை தொடர்ந்து விரிவான சிகிச்சையை அளிக்க பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அறுவை சிகிச்சை பெற்ற ராம்குமாரின் உயிருக்கு ஆபத்து இல்லை என மருத்துவர்கள் கூறிய பிறகு காவல்துறையினரின் கேள்விகளுக்கு ராம்குமார் பதிலளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்போது சிகிச்சை பெற்று வந்த பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையிலேயே திருநெல்வேலி முதலாவது நீதித்துறை நீதிமன்ற நீதிபதி எம் ராமதாஸ் முன்பாகவும் ராம்குமார் ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த சமயத்தில் நீதிபதி ராமதாஸ் அளித்த உத்தரவை அடுத்தே இன்று சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கோபிநாத் முன்பாகவும் ராம்குமார் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்.
ஜெயக்குமார், தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது கண்டெய்னர் லாரிகளில் எடுத்துச் செல்லப்பட்ட 570 கோடி ரூபாய் கரன்சி நோட்டுகள் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐ அமைப்பு மேற்கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதற்கு சில அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழக சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு நடைபெற்றது என்பது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நடைபெறும் சிபிஐ விசாரணையில் புலப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். சென்னை கோபாலபுரத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மு க ஸ்டாலினிடம் 570 கோடி ரூபாய் கரன்சிகளுடன் பறிமுதல் செய்யப்பட்ட கண்டெய்னர் லாரிகள் விவகாரம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்து கேட்டபோது பதிலளித்த அவர், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நடைபெறவுள்ள சிபிஐ விசாரணையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்படி நடந்தது என்பது வெளியாகும் என்றார். மேலும் தேர்தலின் போது திருப்பூர் அருகே கண்டெய்னர் லாரிகளில் 570 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என சட்டமன்றத்தில் பேச முயன்ற போது சபாநாயகர் அதனை அனுமதிக்கவில்லை, ஆனால் இப்போது சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். கண்டெய்னர் லாரிகளில் எடுத்துச் செல்லப்பட்ட 570 கோடி ரூபாய் கரன்சி நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐ எனப்படும் மத்திய புலனாய்வுத்துறை மேற்கொள்ள வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் நீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்து பேசினார்கள். அத்தோடு சிபிஐ விசாரணைக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலின் போது நடைபெற்ற முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் தெரிவித்தனர். இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சிபிஐ விசாரணைக்கு வங்கி அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
உயர்நீதிமன்றம் அது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது. அந்த சிபிஐ விசாரணைக்கு வங்கியும் வங்கி அதிகாரிகளும் தமிழக அரசும் முழு அளவிலே ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எனவே இதில் உண்மை வெளிவரட்டும்
என்றார் வைகோ. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மே 16ஆம் தேதி நடக்கவிருந்த நிலையில் மே 14ஆம் தேதி அன்று திருப்பூர் மாவட்டத்தில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது 3 கண்டெய்னர் லாரிகளில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பிறகு இந்த பணம் தங்களுக்கு சொந்தமானது என கோயம்புத்தூரில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி கூறியது. கோயம்புத்தூரிலிருந்து விசாகப்பட்டினத்திற்கு பணம் கொண்டு செல்லப்படவிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த பணம் தமிழகத்தை சேர்ந்த பெரிய அரசியல் கட்சி ஒன்றுக்கு சொந்தமானது என சில கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. தொடர்ந்து திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் டி கே எஸ் இளங்கவன் தொடுத்திருந்த இது தொடர்பான வழக்கில்தான் இன்று நீதிபதி சுப்பையா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது. இனி இலங்கை கண்ணோட்டம். விடுதலை புலிகள் அமைப்பின் மொழிபெயர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட ஜார்ஜ் மாஸ்டர் என்பவரை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
விடுதலை புலிகள் அமைப்பின் மொழிபெயர்ப்பாளர் என்று கூறப்படும் ஜார்ஜ் மாஸ்டரை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2009 யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் ஜார்ஜ் மாஸ்டர் இலங்கை பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் சட்டமா அதிபரின் இணக்கத்துக்கமைய ஜார்ஜ் மாஸ்டருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியது. சம்பந்தப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ள ஜார்ஜ் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது கருத்துக்களை தெரிவித்த போலீசார் சந்தேக நபரான ஜார்ஜ் மாஸ்டருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என்று அறிவித்தனர். எனவே அவரை விடுதலை செய்யுமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்படி சந்தேக நபரை விடுதலை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தனர். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சந்தேக நபரான ஜார்ஜ் மாஸ்டரை விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டார். இதேவேளை பிணை வழங்கப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் ஊடக பேச்சாளர் தயா மாஸ்டர் தொடர்பாக எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கை குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனை இதுவரை கிடைக்கவில்லை என்று போலீசார் அறிவித்தனர். இதன்படி தயா மாஸ்டருக்கு எதிரான வழக்கை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5 வரை ஒத்திவைப்பதாக நீதிபதி அறிவித்தார்.
கேஸ் உதயகுமார், செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திரஜித் குமாரசுவாமி இன்று அதற்கான நியமன உத்தரவை பெற்றுக்கொண்ட வேளையில் அவரது நியமனத்துக்கு கூட்டு எதிர்க்கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
இலங்கை மத்திய வங்கியின் அதிபராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திரஜித் குமாரசுவாமி இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடமிருந்து நியமன உத்தரவை பெற்றுக்கொண்டார். இதேவேளை இலங்கை மத்திய வங்கியின் அதிபராக இந்திரஜித் குமாரசுவாமி நியமிக்கப்பட்டதை கூட்டு எதிர்க்கட்சி கண்டித்துள்ளது. கூட்டு எதிர்க்கட்சியின் முக்கிய தலைவர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதய கமன்பில ஆகியோர் ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நியமனத்தை கண்டித்தனர். இதுகுறித்து கருத்துக்களை தெரிவித்த கூட்டு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நியமனம் காரணமாக தேசிய பொருளாதாரத்துக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக குற்றம் சாட்டினார்.
பத்கோட்ட திபின மகாபேங்கு அதிபதிவரையாகி பெட்டிகிரிய சுயா பெலுவாம அப்பட்ட சேகிமுகட்ட பத்துன்ன புழுவாங்க மக்னே.
விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் அமெரிக்காவில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ராஜ் ராஜரத்னம் எனும் நபருக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றில் இந்திரஜித் குமாரசுவாமி ஆலோசகராக கடமையாற்றியுள்ளதாக விமல் வீரவன்ச குற்றம் சாட்டினார். எனவே இவ்வாறான ஒரு நபரை இலங்கை மத்திய வங்கியின் அதிபராக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டதை கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில கருத்துக்களை தெரிவித்த போது பிரிவினைவாதிகளுடன் செயற்பட்ட ஒரு நபரிடம் இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கு ஜனாதிபதி எடுத்துள்ள தீர்மானத்தை கண்டிப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் தேசிய பொருளாதாரத்துக்கு மட்டுமல்ல தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்திரஜித் குமாரசுவாமி இந்தியாவுக்கு இலங்கைக்கும் இடையில் மேற்கொள்ளப்படவுள்ள பொருளாதார ஒப்பந்தத்தை உருவாக்கும் முக்கிய பணிகளை மேற்கொண்டு வரும் ஒரு நபர் என்று தெரிவித்த உதய கமன்பில இந்த நியமனத்தின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மேலும் ஆபத்தை சந்திக்கும் என்றும் எச்சரித்தார்.
கே.எஸ். உதயகுமார் வழங்கிய குறிப்பது. கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக திருகோணமலை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் இயங்கி வந்த ராணுவ சோதனை சாவடிகள் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளன. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
திருகோணமலை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களான நிலாவளி, குச்சவெளி மற்றும் புல்மோட்டை பகுதிகளில் கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வந்த இராணுவத்தினரின் வீதியோர சோதனை சாவடிகள் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளன. உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்ற காலகட்டத்தில் இந்த சோதனை சாவடிகளின் ஊடாக சென்ற பொதுமக்கள் பலத்த சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களின் அடையாள அட்டை போன்ற ஆவணங்கள் பரிசோதிக்கப்பட்ட நிலையிலேயே தொடர்ந்து செல்ல அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளனர். இதே போன்று வீதியின் ஊடாக சென்ற வாகனங்களும் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னரே தொடர்ந்து செல்ல அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். புதிய அரசு பதவியேற்ற நிலையில் சோதனைகள் நிறுத்தப்பட்ட போதும் இந்த சோதனை சாவடிகள் அகற்றப்படாத நிலையில் தற்போது அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளன. இதேவேளை சாம்பல் தீவு சோதனை சாவடி ஏற்கனவே அகற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.
ரத்னலிங்கம் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.